ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय श्रीमद्भागवतम् कैंटो 7 चैप्टर 6 टेक्स्ट 1 Translation and commentary by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Shri Prahlada Uvacha Kaumara Acharet Pragyaha Dharman Bhagavatan Iha Durlabham Manusham Janma Tat Api Adhruvam Artadham Artadham Shri Prahlada Uvacha Kaumara Acharet Pragyo Kaumara acharet pragyo Dharman bhagavataniha Durlabham manusham janma Tadapya dhruvam artadam Translation, Prahlad Maharaj said, One who is sufficiently intelligent should use the human form of body from the very beginning of life, in other words, from the tender age of childhood, to practice the activities of devotional service, giving up all other engagements. The human body is most rarely achieved, and although temporary, like other bodies, it is meaningful because in human life one can perform devotional service. Even a slight amount of sincere devotional service can give one complete perfection. Purport. The whole purpose of Vedic civilization and of reading the Vedas is to attain the perfect stage of devotional service in the human form of life. According to the Vedic system, therefore, from the very beginning of life, the Brahmacharya system is introduced. So that from one's very childhood, from the age of 5 years, one can practice modifying one's human activities so as to engage perfectly in devotional service, as confirmed in Bhagavad Gita. Svapamapyasya dharmasya chayate mahato bhayat. Even a little advancement on this path can protect one from the most dangerous type of fear. Modern civilization, not referring to the verdicts of Vedic literature, is so cruel to the members of human society that instead of teaching children to become brahmacharis, it teaches mothers to kill their children even in the womb on the plea of curbing the increase of population. And if by chance a child is saved, he is educated only for sense gratification. Gradually, throughout the entire world, human society is losing interest in the perfection of life. Indeed, men are living like cats and dogs, spoiling the duration of their human lives by actually preparing to transmigrate again to the degraded species among this 8,400,000 forms of life. The Krishna consciousness movement is anxious to serve human society by teaching people to perform devotional service, which can save a human being from being degraded again to animal life. As already stated by Prahlad Maharaja, Bhagavad Dharma consists of Shravanam, Kirtanam, Vishnu Smaranam, Pada Sevanam, Archanam, Vandanam, Dasyam, Sakyam Atmanivedanam. In all the schools, colleges, universities, and at home, all children and youths should be taught to hear about the Supreme Personality of Godhead. In other words, they should be taught to hear the instructions of Bhagavad Gita, to put them into practice in their lives, and thus to become strong in devotional service, free from fear of being degraded to animal life. Following Bhagavata Dharma has been made extremely easy in this age of Kali. The Shastra says, Harer Nama, Harer Nama, Harer Nama Eva Kevalam, Kalau Nasjeva, 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 Gatir Anyata. One need only chant the Hare Krishna Maha Mantra. Everyone engaged in the practice of chanting the Hare Krishna Maha Mantra will be completely cleansed from the core of his heart and be saved from the cycle of birth and death. Shri Praharadu Vacha Kaumara Acharet Pragyo Dharman Bhagavatan Iha Durlabhang Manushang Janma Tadapya Dhruvam Artadham. Prahlad Maharaj said, one who is sufficiently intelligent should use the human form of body from the very beginning of life, in other words, from the tender age of childhood, to practice the activities of devotional service, giving up all other engagements. The human body is most rarely achieved, and although temporary like other bodies, it is meaningful because in human life one can perform devotional service. Even a slight amount of sincere devotional service can give one complete perfection. Obviously, His Divine Grace Srila Prabhupada was a preacher of Krishna consciousness. There have been many preachers of Krishna consciousness. Srila Prabhupada differed from most previous preachers of Krishna consciousness in several ways. One way was that he was not just preaching with the idea that some people might take to Krishna consciousness. But he had an ambition. Usually when we say that word ambition, it means a personal desire to be fulfilled. But this is a spiritual ambition, so it means a desire to fulfill the desire of the Supreme Personality of Godhead. And his Srila Prabhupada's ambition was to change the whole world into Vaikuntha by making everyone Krishna conscious. And he sometimes gave an example of going to shoot a rhinoceros.
Rhino.
I'm sure rhino. That's probably the common Tamil word. Hippo? Well, a rhino is more dangerous than a hippo. Srila Prabhupada gave the example, he gave this analogy that if you fail, no one will blame you because, it's not that difficult to shoot a rhinoceros, but to kill it is very difficult because it's, you can only shoot it by hitting it in the head because its body is all covered by thick skin. And to face put it in the head, you have to have it charging at you because he's got the big horns. He's a very dangerous creature. And if you succeed, all well and good. But in the endeavor to make the world Krishna conscious, certainly many more people will become Krishna conscious than if you don't endeavor to make people Krishna conscious.
Krishna bhakti pracharam pandra soonilaila Krishna bhaktrala aavanadhu muyarchi nama panindrukom nariya per Krishna bhaktrala aavanga Krishna bhaktra aavaradhum vaayppu nariya irukku.
But it is actually possible to change the course of history or to change the course of human society by ideology.
மனித சமுதாயத்தினுடைய சரித்திரத்தை நம்மளால மாற்றி அமைக்க முடியும் சரியான ஒரு உதாரணத்தின் மூலமாக.
And that's been apparent in the world for the last few hundred years.
அது கடந்த ஒரு 200 300 வருடங்களாக அந்த ஒரு மாற்றத்தை நம்ம வந்து பார்த்தோம் நம்ம சமுதாயத்துல.
Throughout the world there was the idea there was the uncontested idea throughout the world that there are kings and they are representatives of God, and that's the basic system of governance is monarchical.
பொதுவா எல்லாரும் ஒத்து போகக்கூடிய ஒரு கருத்தா இருந்தது, எல்லாரும் ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது என்ன அப்படின்னா, ராஜாக்கள் இருந்தாங்க, ராஜாக்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுட்டு இருந்தாங்க, எல்லா பிரஜைகளும் அவர்களுக்கு வந்து அவர் அடிபணிஞ்சிருந்தாங்க, எல்லாரும் இது வந்து எல்லாரும் ஏத்துக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது.
Gradually, as it was seen increasingly that kings were definitely not representatives of God by their misbehavior, then monarchy got replaced.
பகவான பிரதிநிதிக்கார வழியில அவங்க வந்து சில தவறான காரியங்கள் பண்ணினதுனால அந்த ராஜ்ய அரசாட்சின்றது வந்து குறைய ஆரம்பிச்சது காலடைவில்.
In the what would that be, late 19th and early 20th century, Karl Marx and Friedrich Engels, they were composing communist tracts.
Karl Marx and Friedrich Engels avangala vandu pathinga and the communist tattvathai vandu bodhichirundhu avanga oru sila kulukala amichirundanga,
and on the basis of their ideas a large sections of the world changed their whole system of governance and outlook on history, economics, sociology and everything for many years, almost, well, about I guess more than 70 years. How long was that? About 70 years, yeah.
அவங்களுடைய போதனைகளையும் கருத்துகளையும் மையத்தில் கொண்டு பொருளாதார ரீதியா மற்றும் பல துறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் வந்து ஏற்படுத்து கடந்த ஒரு 70 வருஷமா எங்களுடைய கருத்துக்கள் மிக ஆதிக்கத்தை ஏற்படுத்திருக்கு சமுதாயத்தில்.
In the 1960s, the ideology of feminism was officially spawned.
பெண் உரிமைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1970 போன்ற சமயத்தில் வந்து அது வந்து ஆதிக்கப்பட்டது.
The term was, as far as I know, the term was coined in the early 1960s and it was promoted as an ideology.
1960s இந்த ஒரு ஃபெமினிசம் அப்படின்ற இந்த ஒரு கருத்தை வந்து கொண்டு வரப்பட்டு இதை வந்து ஒரு கொள்கையாக வந்து எல்லாரும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க.
Although its roots go way back, the first identifiable feminist in the Western world was Mary Wollstonecraft in the end of the 18th century, I believe, who was married to one of the earliest hippies, this Percy Blythe Shelley, who was a hippie, ahead of his time.
18th நூற்றாண்டுல வந்து ஒரு பெண்மணி, அவங்க தான் இந்த பெண் உரிமை கருத்தை வந்து ஆதிக்கம் அதிகமாக செலுத்தி அவங்க வந்து ஒரு ஹிப்பியை வந்து திருமணம் புரிஞ்சாங்க.
So basically the philosophy of feminism is that men and women are equal but women are more equal than men, to paraphrase George Orwell.
பெண் உரிமைன்றது என்ன அப்படின்னா, பொதுவான கருத்து என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் சரிசமம், ஆனா பெண்கள் வந்து ஆண்களோட இன்னும் அதிகமான உரிமை கொண்டிருக்காங்க.
And it's been tremendously influential in the world.
இது வந்து உலகத்துல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு.
And there was a certain point, move an organized words fail me an orchestrated, a deliberate effort among persons of homosexual tendency and those who supported them to change the perception that had been there in human society since time immemorial that there's something wrong with homosexuals, and to change the perception that there's nothing wrong and actually it's all very good. And this has also been tremendously influential.
அதே மாதிரி கட்டாயத்தின் காரணத்தினால ஓரின செயற்கை அப்படின்ற கருத்தை கொண்டவங்க வந்து இந்த ஓரின செயற்கைன்றது ஒரு தவறான கருத்து அப்படின்றது மக்கள் மத்தியில் இருந்தது. ஆனா இந்த ஓரின செயற்கை வந்து சரிதான் அப்படின்ற கருத்தை வந்து அவங்க போதிக்க ஆரம்பிச்சு இப்ப வந்து சரிதான் மாதிரி எல்லாரும் அந்த கண்ணோட்டத்தோட பார்த்துட்டு இருக்காங்க.
To the extent that previously in many countries you could be jailed for being a homosexual, whereas nowadays if you even speak against it you can be jailed.
ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்
அப்படின்னா in Iran you can still be hanged.
ஒரு காலகட்டத்தில் ஓரின செயற்கையை பற்றி ஓரின செயற்கையை யாரும் பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்களை வந்து அதை பற்றி பேசினாலும் பின்பற்றினாலும் அவங்களை வந்து சிறையில் அடைச்சிடுவாங்க. ஆனால் இப்போ வந்து அதற்கு எதிர்த்து யாராவது பேசினாங்க அப்படின்னா அவங்கள சிறையில் அடைச்சிடுவாங்க.
And many things also, like contraception was formerly considered sinful. Now it's considered, it was first of all considered sinful, and then some of the churches said, well, okay, under some conditions. And then they said, you should use it. It went from against to neutral to in favor.
அதே மாதிரி இந்த ஆணரைகளை உபயோகப்படுத்துறது வந்து ஒரு தவறான கருத்தா இருந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் வந்து இந்த சர்ச்சில் வந்து இதற்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. சில 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 காரணத்தை கொண்டு நீங்க இதை உபயோகப்படுத்தலான்னு. அதற்கு பிறகு வந்து இதை உபயோகப்படுத்தணும் தவறு அப்படின்ற அளவு கருத்து வந்து மாறிடுச்சு.
Due to propaganda of various ideas.
இது மாதிரி தவறான கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் பிரகடனப்படுத்துறதுனால இந்த விஷயங்கள்லாம் ஆதிக்கம் பெற்றிருக்கு சமுதாயத்தில்.
So the propagation of these ideas is favored by the very atmosphere of the age, the atmosphere of Kali Yuga, in which adharma is considered dharma.
இது வந்து கலியுகத்தினுடைய தாக்கம். கலியுகத்தினுடைய இந்த மாதிரியான அதர்மமான விஷயங்கள் எல்லாம் வந்து சரிதான் அப்படிங்கற மாதிரி அதுக்கு உகந்ததா இந்த அதர்மம் வந்து தலையங்கிட்டு
இருக்கு. ஸ்ரீல பிரபாட் was very hopeful of changing the tide of Kali Yuga by propagating Bhagavad Dharma.
இந்த பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றது மூலமா ஸ்ரீல பிரபாட் நம்பிக்கை கொண்டிருந்தார் இந்த சமுதாயத்துல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு.
And the principle means for doing that throughout the population in general was by distributing these books.
In the samudayathila adipadai kolgaya ad eppadi indha maattrathai yerpaduthirudhu abindrathu Srila Prabhupada vandu indha pusthaga neyavan moolama indha muyarchiyil eedupattar.
Srila Prabhupada commented that the communists, they didn't come to India but simply by distributing their literature they were able to have so much influence.
இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள் வந்து இந்தியாவுக்கு அவங்க வரல, ஆனா அவங்களுடைய புத்தகங்களை விநியோகம் பண்றதன் மூலமா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க.
So Srila Prabhupada commented, if they could have so much influence with the 10th class philosophy, then why shouldn't we not be able to influence with this actual philosophy?
Srila Prabhupada என்ன விமர்சனம் தெரிவிச்சார் அப்படின்னா, இது 10வது வகுப்புல இருக்கக்கூடிய இந்த தத்துவத்தை வந்து மக்கள் பின்பற்றினாங்க அப்படின்னா, அந்த உயர்ந்த தத்துவத்தை நம்ம போதிச்சு அதை நம்ம பிரச்சாரம் பண்ணணும், அதையும் மக்கள் பின்பற்ற மாட்டாங்க.
Distributing Srila Prabhupada's books means to give the right ideas to people who are fully convinced of all wrong ideas.
Srila Prabhupada pusthangala vinayogam pandrathu moolama thavarana karuthugal dhaan sari appdi irukkudiya makkal madhila sariyana karuthu enna endradhu avangal purinjikka mudiyum.
And people they get these wrong ideas by various means.
மக்களுக்கு பல வகைகள் மூலமா இந்த தவறான கருத்துக்களை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க.
One of the main means is by the educational system.
ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கல்வித்துறையின் மூலமாக.
In India at the present time there's a strong push for what they call the right to education.
இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வின்றது ஒருத்தருடைய பிறப்புரிமை அப்படின்ற மாதிரி பிரகடனம் நடந்துட்டு இருக்கு.
That every child has the right to go to school and get an education.
ஒரு ஒரு குழந்தைக்கும் உரிமை இருக்கு அவங்க எல்லாரும் வந்து கல்லூரிக்கு போய் பள்ளிக்கூடங்களுக்கு போய் கல்வியை கற்றுக்கணும்.
Actually what is required for the ongoing industrialization of India and urbanization of India is a population that is sufficiently literate to operate within an urban technologized ethos.
இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல தொழிற்சாலைகள் அதிகமாயிருக்கு, கிராமங்கள்லாம் நகரங்களா மாறிட்டு இருக்கு. அதற்கு தேவையான அளவுக்கு இருக்கக்கூடிய அறிவு மற்றும் அதை புரிஞ்சுக்க வேண்டிய தொழில்நுட்பங்களுக்கு தேவையான கல்விக்கோசரம் அவங்க வந்து இந்த மாதிரியான பிரச்சாரத்தை பண்ணிட்டு
இருக்காங்க. So they promote that India needs this.
அவங்க என்ன வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு இது தேவை அப்படின்னு.
What do you mean by India?
இந்தியானா என்ன
அர்த்தம்? Well, the Tatas, they need this. The Ambanis, they need this. The Birlas and the Hindus, they need this. But whether the child in the village needs it, that's not the consideration. India needs it.
என்ன வேணும்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்தியா இந்தியர்களுக்கு இது தேவை அப்படின்றாங்க. ஆனா யாருக்கு இது உண்மையிலேயே தேவை? டாட்டாக்கள், அம்பானிகள், இந்துஜாக்கள், அவங்களுக்குதான் இது தேவை. ஆனா ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு இது தேவையா?
And people are educated to think that we need to be educated so that we can have a better life.
என்ன மாதிரியான போதனை செய்யறாங்க அப்படின்னா, அவன் நம்ம எல்லாரும் வந்து கல்வி அறிவு பெறணும், அந்த கல்வி அறிவு பெற்றோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை திறன் வந்து உயரும் அப்படின்னு சொல்லி அவங்க போதனை பண்றாங்க.
I can work in the factory.
நான் தொழிற்சாலையில வேலை செய்யலாம்.
And drive an auto rickshaw.
ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டலாம்.
So minimum 12 years of education to do that, right?
இந்த ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 12 வருஷம் படிப்பு தேவை இல்லையா?
This one devotee came from Slovenia here about 2-3 years ago. So I asked him what he's doing, and he told me that he's studying agriculture in the university. Then I asked someone, his parents are farmers, so I said, why do you study? You just do what your parents do. He said, no, nowadays you're not allowed to be a farmer unless you have a university degree.
ஸ்லோவேனியாலேருந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பக்தர் வந்திருந்தார். அவரை பார்த்து நான் கேட்டேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு. நான் வந்து இப்ப வந்து விவசாயத்தை பத்தி ஒரு பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். எதுவும் நீ விவசாயத்தை பத்தி பல்கலைக்கழகத்தில் படிக்கிற, உங்க அம்மா அப்பா ஏற்கனவே அவங்க விவசாயம் தெரியும், அவங்கள்ட்ட இருந்து நீ கத்துக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், இல்ல இல்ல, இப்பெல்லாம் வந்து காலம் மாறிடுச்சு, இப்ப நீங்க விவசாயம் செய்யணும்னா கூட விவசாயத்துல வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல போய் நீங்க வந்து ஒரு பட்டம் பெறணும், அப்பதான் வந்து உங்களால விவசாயம் செய்ய முடியும்.
What his parents, grandparents, great grandparents, great great grandparents had done, he could also do, but no, he has to have a degree in agriculture, then only he can be a farmer.
அவங்களுடைய பாட்டி தாத்தா, அப்புறம் அவங்களுடைய பாட்டி தாத்தா, அவங்களுடைய பாட்டி தாத்தா, அவங்களுடைய மூதாதையர்கள், இது மாதிரி எல்லாருமே விவசாயம் செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையை கொண்டே அவர் வந்து விவசாயத்தை செய்யலாம். ஆனால் அதெல்லாம் கிடையாது, நீங்க வந்து விவசாயத்துல ஒரு பட்டம் பெறணும், பல்கலைக்கழகத்தில் படிச்சு ஒரு பட்டம் பெறணும், அப்பதான் நீங்க விவசாயத்தை செய்ய முடியும்.
But actually you may need the degree because they made farming so complex now.
இந்த பட்டத்தை வச்சு இன்னும் வந்து ரொம்ப அந்த விவசாயம் செய்யறது வந்து கடினமா தான் இருக்கும்.
It's all different, everything's all artificial, and they have to the milk, they have to measure every time it comes out the specific density and the specific gravity, and then the cream content, and all, there's so many tests and so many different, it became so complicated.
இப்ப வந்து இந்த பால் வருது, இந்த பாலோடைய கொழுப்பு சத்து எவ்வளவு இருக்கு, இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து எவ்வளவு இருக்கு, இது எல்லாமே வந்து சோதனை பண்றதுக்கு பல விதமான சோதனை மையங்களை ஏற்படுத்திருக்காங்க. இதனால வந்து ரொம்ப எளிமையா இருந்த விஷயம் வந்து மிகப்பெரிய சிக்கல் கொண்ட விஷயமா மாறிட்டு.
So it seems to be the reality that you need an education to survive in the modern world.
உண்மை நிலவரம் என்ன மாதிரி தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்தை நம்ம வந்து உலகத்தை நம்ம வசிக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து படிப்பு, உயர் படிப்பு தேவை அப்படின்ற மாதிரி கருத்து மையமா இருக்கு இப்போ.
Srila Prabhupada kindly reminded us that after all, with an education or without an education, Mother Earth is there, by the grace of Krishna rains come, and with a little basic knowledge, different vegetables, fruits, grains, they can be grown.
Srila Prabhupada enna bodhichara appadina, ortharku padippu irundhalum sari padippu illanalum sari ipo vandu bhoomi thaan irukanga. கிருஷ்ணருடைய கருணையினால பூமியிலிருந்து நம்மளுக்கு வந்து காய்கறிகள், தானியங்களோட மழையினால காய்கறிகள், தானியங்களோட விளைச்சல் ஏற்படுறது. இதன் மூலமா நம்ம வந்து நம்மளை பராமரிச்சுக்கலாம்.
And actually you can live very simply.
இதன் மூலமா நம்ம எளிமையான வாழ்க்கையை நடத்தலாம்.
Actually, the food production is only done by a very small amount of the population. And in traditional society, of course, there would also be barbers, teachers, doctors, and big people would have many servants, and then there'd be entertainers, and so on and so on.
சமுதாயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சவரம் செய்யறவங்க ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க அப்புறம் பெரிய ஜமீன்தார மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்க அது மாதிரி பல வேறுபட்ட நபர்கள் இருந்தாங்க.
ஜமீன்தார் a specific system of overseeing the land introduced by the Mughals, therefore the Muslim word zamindar. Or a word from outside India. It's not a religious term. Yeah, just see how we think that the landowner means zamindar. But it's related to a particular polity, a particular political economic system. So you think that a landowner has to be a zamindar. Interesting, huh? The culture gets mixed up with the language and people's whole way of thinking. Is it? I heard zamindar. All right. He got a different word. Actually, the landowner is Krishna, and then the king. Yeah, that's right. And then the kings, they rule on his behalf, and they allot lands. That's all. But it's ultimately it all belongs to the Supreme Personality of God. If anyone thinks I own this land, then that's they're a thief. That's all. So I can say this and you can understand this because you have heard from Srila Prabhupada that Krishna owns the land. No one owns any land. So one major method of shaping society according to various ideologies is by the education system.
சமுதாயத்தை பலவிதமான கருத்துகள் மூலமா ஒரு புது கருத்தை போதிச்சு அதை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது வந்து கல்வித்துறை தான்.
And everyone in the education system, they have the teachers and the parents, they all think we're doing something wonderful for the country and for our children.
அந்த கல்வித்துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் இப்ப இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கோசரம் நம்ம வந்து ஒரு சிறந்த திட்டத்தை ஏற்படுத்தி நம்ம நாட்டின் முன்னேற்றத்துக்கோசம் எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறாங்க.
பாகவத says yes yatma buddhi kuna pe tridhatu ke swadhi kalatra dishu bhoma ijjati yathirtha buddhi salilaina karhi jid janeshvakneshu sa eva gokaraha. One who thinks that his body, which is just a combination of three elements, is himself.
யார் ஒருத்தர் வந்து நினைக்கிறாங்களோ அவர்தனுடைய உடல் வந்து இந்த மூன்று கலவைகளால தான் ஆகப்பட்டது அப்படி நினைக்கிறாங்களோ.
Who thinks in terms of my body being myself, my wife is my relation.
நான் தான் இந்த உடல் நினைக்கிறாங்க என்னுடைய
wife, children, family, home, this is my identity.
என்னுடைய மனைவி குழந்தை வீடு இதுதான் என்னுடைய உண்மையான அடையாளம் நினைக்கிறாங்க.
Who thinks janani janma bhumischa swargameva gariyasi, who thinks that my mother and my motherland are more glorious than heaven.
என்னுடைய தாய் மற்றும் என்னுடைய தாய்நாடு சொர்க்கத்தோட உயர்ந்தது அப்படின்னு சில பேர் கருத்துல போடுறாங்க.
Who sees religion in terms of rituals also only. So he goes to a holy place, takes a bath and thinks that's it, I did my job.
ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போறாங்க, அந்த புண்ணிய ஸ்தலத்துல போய் நீராடுறாங்க, நீராடி முடிச்சதும் நினைக்கிறாங்க அவ்வளவுதான் என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு.
So such a person is no more intelligent than a cow or an ass.
அப்பேர்பட்டவன் வந்து ஒரு கழுதைக்கும் கழுதையோட கழுதைக்கும்
So the educational people, the educational system is turning out asses. Or, as Srila Prabhupada writes here, cats and dogs. Education should be for the purpose of giving people knowledge by which they themselves can be benefited and they can benefit others.
கல்வின்றது எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, அந்த கல்வியின் மூலமாக அவங்க பயனடையணும் மற்றும் மற்றவங்களும் அதனால பயனடையணும்.
But if we, from the outset, if we think that we are the body, then whatever knowledge we cultivate in relation to that misconception is all not only not going to benefit us, it's all going to implicate us more in a situation by which we completely spoil our human form of life.
அந்த கல்வி மூலமா நான் தான் இந்த உடல் அப்படின்ற கருத்தை மையமா கொண்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதத்தையும் நம்ம பயனடைய போறது இல்லை. அது மட்டும் கிடையாது, நம்ம அதன் மூலமாக பல விதமான பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு நம்ம அதனால கஷ்டப்பட போறோம்.
So people think that it's my duty to get my children educated.
மக்கள் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய கடமை என்னுடைய குழந்தைகளுக்கு நான் வந்து சிறந்த கல்வியை கொடுக்கணும்.
But they don't know that by getting their children educated in a wrong system of knowledge, they are actually acting as the enemy of their children.
அவங்களுக்கு வந்து தெரியறதில்லை, இந்த தவறான அறிவு வழிமுறையை அவங்க பின்பற்றுவதன் மூலமாக அவங்க குழந்தைகளை வந்து பல விதமான இன்னல்களுக்கு தான் உட்படுத்துறாங்கன்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது.
People saying, I've done my duty for my children.
மக்கள் நினைக்கிறாங்க, நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன் என்னுடைய குழந்தைகளுக்கோசரம்.
But the idea of duty has, because it's based on a misconception, then what they think they're doing their duty, they're actually dispatching their children to hell. That's all.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னோட கடமை என்ன செஞ்சுட்டேன் நினைக்கிறாங்க, ஆனா அவங்களுடைய கடமை வந்து எங்க கொண்டு போய் விடுறது, அந்த குழந்தைங்களை நரகத்துக்கு தான் கொண்டு போய் விடுறது.
But society is because they're going on this misconception, when we actually want to teach children what they really need to know, then they accuse us of spoiling the children's lives.
அவங்க வந்து கடமைகளை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல, தவறான கருத்துக்கள் மூலமா நம்ம வந்து எது உண்மையிலேயே அவங்க செய்யணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து நம்மள வந்து
become very angry. Why are you not sending your children to the school where they can learn to become an engineer or a doctor or an auto driver?
Or engineer avo illa or doctor avo illa or auto driver avo edhigalathu romba sirandhavana varuvane avana yen pallikoodathukku anupama inge neenga vandu pidichu vechirukinga.
I was just reading a conversation with Srila Prabhupada. This was early 1970s when the Naxalite movement was strong in Calcutta. And one young man was saying to Srila Prabhupada that, when I joined the Naxalites and my parents didn't mind, but then when I joined you, Prabhupada, then they became upset.
ஒரு பக்தர் வந்து சொன்னார் பிரபுபாதர் கிட்ட, பிரபுபாதர் ஸ்ரீல பிரபுபாதர், நான் வந்து தீவிரவாதிகளுடைய கும்பல்ல போய் சேரத்துக்கு இருந்தேன், அப்போ வந்து எங்களுடைய பெற்றோர்கள் ஒண்ணுமே சொல்லல, ஆனா நான் வந்து இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் உங்களோட வந்து சேர்ந்த பிறகு அதுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எங்களுடைய பெற்றோர்கள்.
So they think we are being cruel to the children. But Srila Prabhupada writes here that modern civilization is so cruel to the members of human society that instead of teaching children to become brahmacharis, that is their cruelty, that they don't send their children to be brahmacharis. It teaches mothers to kill their children even in the womb.
Srila Prabhupada வந்து இங்க வந்து எழுதுறார், இந்த நவீன காலத்துல பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் வந்து கருவிலே வந்து அழிக்கப்படுறாங்க மற்றும் அவங்க வந்து அவங்களுடைய கலாச்சாரம் இதன் மூலமாக அழிந்து போகிறது. இது வந்து மிக ஒரு தவறான கருத்து, இதுதான் பிரபுபாத் இங்க வந்து தெரிவிக்கிறார்.
So the whole educational system, Srila Prabhupada referred to it as a slaughterhouse.
இந்த கல்வி வழிமுறை வந்து Srila Prabhupada வந்து ஒரு கசாப்பு கடைக்கு தான் வந்து ஒப்பிடுறார்.
That might seem like an extreme description.
இது வந்து என்ன இப்படி இந்த மாதிரி ரொம்ப ஒரு கொடூரமான வார்த்தையாட இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சில பேர் யோசிக்கலாம்.
Slaughterhouse is a place where animals are mercilessly butchered.
இந்த கசாப கடைன்ற இடம்ன்றது என்னன்னா அங்க வந்து மிருகங்கள் வந்து எந்த விதமான ஒரு கருத்து கொள்ளாம அதை அவங்க வந்து வெட்டுறாங்க.
There's blood everywhere and the animals are calling out in distress.
எங்க பார்த்தாலும் ஒரே ரத்தமா இருக்கு. இந்த மிருகங்கள்லாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுல அழருது.
So, well, we could say that the modern educational system is like a humane slaughterhouse.
நம்ம சொல்லலாம் இந்த நவீன கல்வி முறைன்றது வந்து இந்த மனிதர்களை ஒரு கசாப கடையில வச்சு வெட்டுற மாதிரி சொல்லலாம்.
Just like people who want to stand up for animal rights, they say you have to kill the animals humanely.
மிருகங்கள் கோசரம் உரிமை பேசக்கூடியவர்கள் வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்க, மிருகங்கள் வந்து நம்ம வந்து மிக உயர்ந்த நாகரிகத்தோட மனித ரீதிய கண்ணோட்டத்தோட அவங்க அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும்.
That means that instead of, for instance, hacking a goat 20 times with an axe until it dies, you have very good technological equipment by which one stroke or one bullet kills them immediately, so they don't have to suffer protracted, extremely painful death. That's called humane killing.
அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு அருவாள் வச்சு ஒரு 20 தடவை 30 தடவை வச்சு அடிச்சு அதை வெட்டுறதோட ஒரே ஒரு தடவை ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் மூலமா ஒரே வெட்டில வந்து அதை வந்து வெட்டிடணும். இதுதான் வந்து உயர்ந்த மனித மேம்பாடோட பண்ணக்கூடிய செயல் அப்படின்வாங்க.
So the modern schools, they are humane slaughterhouses.
இந்த நவீன பள்ளிக்கூடங்கள் வந்து மனித ரீதியா நடத்தக்கூடிய கசாப்பு கடைகள் சொல்லுவாங்க.
You may think, well, even that's really, really not a fair description at all.
இப்படி இருந்தா கூட இந்த கசாப்பு கடைன்னு உதாரணத்துக்கு விளக்குறது வந்து ஒரு சரியான ஒரு விளக்கமே கிடையாது.
The teachers are nice, they're trying to be good to the children.
ஆசிரியர்கள்லாம் மிக சிறந்த ரொம்ப சிறந்தவர்களா இருக்காங்க. அவங்க வந்து குழந்தைகளுக்கு நல்லது தான் செய்ய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க.
Although as one teacher told me in my school back in my youth,
நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது என்னோட பள்ளிக்கூடத்துல ஒரு ஆசிரியர் வந்து என்கிட்ட சொன்னாங்க,
that he took this job because it has short hours and long holidays.
அவர் ஏன் இந்த ஆசிரியர் வேலை எடுத்துட்டார் அப்படின்னா, இது வந்து குறைஞ்ச நேரம் தான் வேலை செய்யணும், ஆனா அதே சமயத்துல விடுமுறை நாட்களும் நிறைய கிடைக்கும்.
And as another teacher told me that who becomes the teachers, the ones who don't, they're not such good students that they don't get good jobs. So the ones who are left over after everyone got the better jobs, they become the teachers.
இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்றாரு,
sorry if there are any teachers here, but I'm just repeating what I heard. Anushushrama in parampara. They should have had better teachers at school. So I wouldn't have joined the Hare Krishna movement. It's all the teachers' fault. Blame it on the teachers.
நிமரியான நிபுணத்துவம் இல்லாத ஆசிரியர்கள் வந்து பயிற்சி கொடுத்தா என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவங்க எல்லாம் வந்து ஹரே கிருஷ்ணால வந்து சேருவாங்க, ஹரே கிருஷ்ணால வந்து சேர்ந்துட்டாங்க.
So you see that in childhood the parents and the children, they teach the children all nice things.
பசங்க வந்து சின்னவங்களா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மிக நல்ல விஷயங்கள்லாம் வந்து ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் சொல்லி தராங்க.
Oh, fairy stories, nice fairy stories, little poems.
அசுரர்களுக்கான பல கதைகள் சொல்லி தராங்க, சில கவிதைகள் சொல்லி தராங்க.
Like twinkle twinkle little star, how I wonder what you are, up above the world so high, like a diamond in the sky. I remembered it. They taught me well. They all know it. You don't have to translate it. They're all taught this in Indian schools nowadays. Then we have fairy stories like Goldilocks. I can't remember anything about the story of Goldilocks, just the story name. And the last line, of course, is, and they all lived happily ever after.
கடைசியில் அவங்க எல்லாம் ரொம்ப இன்பமா வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு கதையை நான் படிச்சிருக்கேன்.
And then there's Snow White and the Seven Dwarfs, which I also don't remember. But anyway, all this, all the fairy stories end with, and they all lived happily ever after. That's why they're rascals. They're teaching this nonsense. They all lived happily ever after. It's all rascaldom. Sorry, yes, Pastor Troy, I'm getting excited.
அவங்க எல்லா கதைகளையும் பாத்தீங்க அப்படின்னா கடைசியில அவங்க எல்லாம் இன்பமா வாழ்க்கையை வந்து நிரந்தரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றது. அதனாலதான் அவங்க அவங்களை தான் அயோக்கியர்கள் சொல்றோம். இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் போதிச்சுட்டு இருக்காங்க.
They, from the beginning, they give this idea that actually the world is a very nice place and you can be happy here. This is rascaldom.
அவங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே இந்த உலகம் வந்து ரொம்ப ஒரு நல்ல ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம், இங்க வந்து நம்ம எப்பயுமே நிரந்தரமா இன்பமா இருக்கலாம் அப்படின்ற கருத்தை, தவறான கருத்தை போதிச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் இது அயோக்கியத்தனம் நம்ம சொல்றோம்.
Giving people a false hope that they can be happy in this world.
மக்களுக்கு தவறான நம்பிக்கை ஊட்டுறாங்க. அவங்க வந்து இந்த தவறான நம்பிக்கையின் மூலமா அவங்க வந்து இந்த உலகத்துல இன்பமா இருக்கலாம் அப்படினு நினைச்சிட்டு இருக்காங்க.
And instead of teaching them that human life is temporary, we all have to die, they teach we all lived happily ever after.
அவங்க மனித சமுதாயம், மனித வாழ்க்கைன்றது வந்து தற்காலிகமானது, நம்ம எல்லாரும் ஒரு நாள் இறக்க போறோம் அப்படின்ற கருத்தை சொல்லாம நம்ம எல்லாரும் நிரந்தரமா இன்பமா இருக்கலாம் அப்படின்ற கருத்தை அவங்க போதிச்சுட்டு இருக்காங்க.
So Prahlad, in this chapter, we're seeing he's giving his schoolmates the education that their teachers would never teach them.
இந்த அத்தியாயத்துல பாக்குறோம், பிரஹ்லாதர் வந்து இங்க அவர் கொடுக்கக்கூடிய போதனைகள் வந்து, அந்த போதனைகள் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருமே அந்த போதனைகளை செய்ய மாட்டாங்க.
For instance,
உதாரணத்துக்கு,
சுகம் ஐந்திரியகம் தைத்யா தேஹ யோகேன தேஹினம் சர்வத்ர லப்யதே தைவத் யதா துக்கம் அயத்னதஃ. That's verse 3. My dear friends born of demoniac families, the happiness perceived with reference to the sense objects by contact with the body can be obtained in any form of life, obtained according to one's past fruitive activities. Such happiness is automatically attained without endeavor, just as we obtain distress.
அசுர குடும்பங்களில் பிறந்த என் தோழர்களே, புலன் பொருட்களுடன் தொடர்பு கொள்ளும் இந்த உடலால் உணரப்படும் இன்பத்தை ஒருவனது முந்தைய கர்ம பலன்களுக்கேற்ப எந்த உயிரினத்திலும் அடைய முடியும். எவ்வாறு துன்பம் தானாகவே அடையப்படுகிறதோ அவ்வாறே இன்பமும் அடையப்படுகிறது.
So this is what children should be taught from the beginning of life.
இதுதான் வந்து இந்த குழந்தைகளுக்கு சின்ன அவங்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே போதனை செய்யும்.
And Srila Prabhupada wanted gurukuls to teach children this.
சில பிரபுபாதர் குருகுல் அந்த குருகுலத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இதுதான் போதிக்க விரும்பப்பட்டது.
What you really need to know.
உண்மையிலே நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது.
You may be an engineer, a doctor, a prime minister, a mafia leader. Well, they don't teach you that in school, how to be a mafia leader. So you can be all these things, but you have to die.
நீங்க வந்து ஒரு இன்ஜினியரா இருக்கலாம், இல்ல வந்து பிரதம மந்திரியா இருக்கலாம், பெரிய தொழிலதிபரா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எந்த நிலையில இருந்தாலும் இந்த போதனைகளை தெரிஞ்சுக்கணும். இதுதான் மிக முக்கியமானது. இதெல்லாம் ஒரு நாள் இறக்க போறோம் அப்படின்றது வந்து அந்த போதனை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும்.
And what you do in life, that will affect your whole future after your death.
இப்போ இந்த ஜென்மத்துல நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அதனுடைய பாதிப்பு இந்த ஜென்மம் மட்டும் இல்லாம அடுத்த ஜென்மத்திலயும் இதெல்லாம் நம்ம பாதிப்படைவோம்.
And people will protest, well, why teach this to little children? Let them be happy while they're young.
எதுக்கு சின்ன பசங்களுக்கு இதெல்லாம் நீங்க போதிச்சிட்டு இருக்கீங்க? சின்ன பசங்க இருக்கும்போது அவங்க நல்லா இன்பமா இருக்கட்டுமே.
But they go on throughout their whole life like that.
ஆனா அவங்க வாழ்க்கை முழுக்க இந்த மாதிரியான விஷயத்துல தான் ஈடுபட்டு இருக்காங்க.
Why discuss it at the age 20? You're still young, you can enjoy.
ஏ 20 வயசுல இத பத்தி நம்ம பேசணும், அவங்க அப்ப கூட அவங்க இளமையில தான் இருக்காங்க.
Why discuss it at age 40? You still have strength in your body.
40 வயசுல கூட நம்ம இத சொல்ல கூடாது, ஏனா அப்ப கூட உங்களுக்கு உடல்ல நல்ல சக்தி இருக்கு.
And why discuss it at age 60? You don't have much time left to enjoy.
60 வயசுல நம்ம சொல்ல கூடாது, ஏனா உங்களுக்கு கொஞ்ச காலம் கூட தான் இருக்கு, அதுக்குள்ள இறந்துறோம் சீக்கிரமா.
And no one discusses it ever at any point in life.
யாருமே இத பத்தி எந்த காலகட்டத்திலயும் வந்து இத பத்தி பேசுறது கிடையாது.
And therefore the schools are the, we can say they're the preliminary slaughterhouses.
அதனால நாம சொல்லலாம் இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து ஆரம்ப நிலை கசாப்பு கடைகள் சொல்லலாம்.
Just like they have kindergarten and then they have school.
முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த kindergarten இருக்கு, அதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் இருக்கு.
So the kindergarten prepares you for the school and the school prepares you for real life. which means ignorance.
இந்த கிண்டர்கார்டன் கல்வியில வந்து பள்ளிக்கூடங்களுக்கு போறதுக்கு நம்மள தயார் பண்றாங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்றாங்க, வாழ்க்கையை எப்படி வாழ்க்கை நடத்தணும்ன்றதுக்கு வந்து தயார் பண்றாங்க. என்ன தயார் பண்றாங்கன்னா, எப்படி அறியாமையில இருக்கிறதுக்கு நம்மள, அறியாமையில இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்குறாங்க.
So Srila Prabhupada, following the example of Prahlad Maharaj, wanted to teach the things that people really know from the very beginning.
Prahlad Maharaj vandu inga bodhanaiyai kudukkar, aarambha kala kattathil irundhu mukkiyama avanga therinjikka vendiya vishayam enna abindradha pathi inga vandu avar bodhikkar.
You may say, well, they're too young to understand all these things.
Namo solalam avangal siruvargal idella purinjikkiradhu avangalukku kashtam appdi solla.
All this deep philosophy,
indha aaramana tattvangalai purinjikkiradhu kadinam solralam.
Well, Prahlad was teaching it to the demoniac classmates of his.
Prahlad Maharajana paathinga appadina asura pola irukkudiya avanudaiya vagupla irukkudiya nanbargalukku idha bodhichirundhar.
And even if they are young to understand, but still the subject matter is so important that just start teaching to them as soon as they can even begin to understand anything. They need to understand this.
In the vishayangal vandu miga miga mukkiyamanadhu, avangalukku edhavadhu oru vishayatha pathi purinjikka koodiya thanmai valandhuk aarambichaanga udanadiya idha nam solli tharen, andha alavukku mukkiyamanadhu.
Life is short.
Ena indha vaazhkai vandu kurugiyadhu.
Dehino smenyatha dehe kumarang yovanam. There's no guarantee that you're going to go from kumar to yuvak. There's no guarantee that you're going to go from childhood to youth. You might have your dehanta prapti before that.
சிறுவயதிலிருந்து இந்த இளமை பருவத்துக்கு போவோமா அப்படின்றதுக்கு வந்து எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. எப்ப வேணாலும் இது வாழ்க்கை முடிஞ்சிடும்.
So these things should be learned immediately.
இந்த விஷயங்கள் உடனடியாக நம்ம வந்து இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்.
In the schools they have nowadays sex education.
இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடங்கள்ல இந்த பாலியல் கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்க.
That was introduced just in the schools in England just before I, well, it was when I was in primary school, then you go into secondary school. So we got that in our biology classes.
Na vandu palli kodutha padichirukkum bodhu indha mudhal nilai vagupu mudinja piragu irandavathu nilai vagupu irukku, andha irandavathu nilai vagupula indha biology vagupugalla vandu indha paaliyal kalvi pathi engalukku bodhichanga.
It means they give you the biological explanation of the facts of life, as they call it.
இது என்னன்னா விஞ்ஞான பூர்வமா வாழ்க்கையினுடைய உண்மை என்ன அப்படின்றது வந்து அவங்க வந்து விளக்க முயற்சி பண்றாங்க.
In some countries babies are brought by stork. Stork is something like a buck, something like that. The stork is a big bird that you see in places like Croatia, not in England, like a crane, like a buck.
சில இடங்களில் வந்து என்ன சொல்லப்படுங்கன்னா வந்து குழந்தைகள் வந்து பெரிய ஒரு பறவை வந்து ஒரு கொக்காட்டக்கூடிய ஒரு பறவை.
When the children ask their mother, where did I come from? They say, a stork carried you in some cloth and brought you. That's in southern and eastern Europe where they have storks. In England, they're found in cabbage patches.
Same also.
You have them in cabbage patches in Croatia also.
Abortions are done by shooting this.
What's abortions are done by shooting the birds?
Yeah, this bug in Bosnia. It's a joke.
It's a joke. Yeah, they're Muslims. They don't agree. Well, actually, Christians didn't believe in abortion either until recently. Still, many of them are against it. Anyway, we're getting a little overly culturally finessed here for trying to explain all these things to people from Tamil Nadu. You don't need to understand all these things. Better you don't understand.
இந்த குழந்தைகள் எப்படி வருதுன்னு கேட்டால் அவங்க வந்து குழந்தைகள் அம்மாவை கேட்கும்போது அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ வந்து உன வந்து இந்த கொக்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பறவை வந்து உன்னை வந்து கொண்டு வந்தது ஒரு துணியில் சுற்றி வந்து நீ வந்து இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
But in school we learn the real biological facts.
ஆனால் அவங்களுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி நம்ம பிறந்தோம் அப்படின்றதுக்கான விளக்கங்களை கொடுக்குறாங்க.
So in Srimad Bhagavatam there is also sex education meant for 5-year-olds, spoken by Prahlad Maharaj.
Srimad Bhagavatam கூட இந்த பாலியல் கல்வி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிரஹ்லாத் மகாராஜ் இதை பத்தி பேசியிருக்கு.
யன் மைதுனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டூயன கரைய இவ துக்க துக்கம் திருப்பியந்தி நேய கிருபணா பகுதூக பாஜ Kandutivan Manasijang Vishaheta Dhiraha. Somewhere in here. I'm not sure exactly where. But anyway, Prahlad teaches that persons who are Grihamedis, which in the Bhagavat language means who are inordinately attached to family life. You can find it.
Seven nine forty-five.
So, yes. The happiness that they enjoy, their life is dedicated to happiness. But whatever they enjoy, it is, their enjoyment is tucha, which means insignificant, very little. And the main source of their happiness, the primary source, is maithun, which means sex. And Prahlad Maharaj compares it to having an itch in your hand, and when you scratch it, you feel some relief, and that's the, that's compared to the happiness of sex enjoyment.
Although
they think it to be pleasurable, it's actually a source of great distress. Now, even Srila Prabhupada has analyzed this elsewhere, and of course other acharyas have. We got this from Srila Prabhupada. In the fifth canto, in the forest of material enjoyment, there's much analysis of this. That even if you perform sex in a very pious way with a legally married wife, still you have to go to so much endeavor and you have to take so much anxiety to maintain a family. And you become materially attached.
This
Bhaktivinoda Thakur explains his own situation. How he, in his youth, he accepted the wife in a, according to Dharma Smarya, remembering Dharma, I should be married, he accepted the wife, then he was maintaining her. He describes all these things, but the end result, he says, is Tomare Bhulinu Hari, I forgot you, Krishna. And for people who engage in illicit sex, then in this life they have to suffer so many ways. And they have to suffer hellish punishments. So, anyway, the Srila Prabhupada's purport, if you want to read that, we can read part of that. That it just captures the whole point to this Yanmaitunadi verse. I'll read some of that. Materialists think that sexual indulgence is the greatest happiness in this material world, and therefore they make elaborate plans to satisfy their senses, especially the genitals. This is generally found everywhere, and specifically found in the Western world, where there are regular arrangements to satisfy sex life in different ways.
இது பொதுவாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. குறிப்பாக மேலை நாடுகளில் இது அதிகமாக காணப்படுகிறது.
Here in India also you see all the cinema posters and it's all the same subject. It's just sex, that's all. And people just keep on going again and again and it's the same theme with just little slight nuance on it, but it's the same thing over and over and over again. It's just sex, that's all.
இங்க கூட நம்ம பல சினிமா போஸ்டர்லாம் நம்ம பார்க்குறோம். அங்கெல்லாம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல படங்களை பார்க்குறோம். எல்லா படங்களையும் மாற்றி மாற்றி காமத்தை பற்றி தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு.
Srila Prabhupada continues, actually, however, this has not made anyone happy.
குறிப்பாக அங்கு பல வழிகளில் பாடல் வாழ்வை திருப்திப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ஆனால் உண்மையில் இது எவரையும் மகிழ்ச்சி அடைவது மகிழ்ச்சி படுத்துவதில்லை.
That's good to remember, those devotees who are thinking, well, I should also enjoy sex. And look around you, look at all the people in the world who have full facility to enjoy. Are they happy?
பக்தர்கள் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம், அவங்க நினைக்கிறாங்க நானும் காமத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சுத்தி பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி பாருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா?
It's a rhetorical question. No need to provide the answer. You can fill it up yourself. You can fill up the form yourself. Answer yes or no. Such persons are described here as kripanas, misers.
இத்தகைய மனிதர்கள் இங்கு பேராசைக்காரர்கள் என்று கிருபணர்கள் என்று விவரிக்கப்படுகின்றனர்.
The human form of life is a great asset, for in this life one can fulfill the goal of existence.
மனித பிறவி விலைமதிப்பற்ற சொத்தாகும், ஏனெனில் இந்த மனித பிறவியில் வாழ்வின் லட்சியத்தை ஒருவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியும்.
Unfortunately, however, because of a lack of education and culture, people are victimized by the false happiness of sex life.
ஆனால் துரதிருஷ்டவசமாக கல்வியறியும் பண்பாடும் இல்லாத காரணத்தால் மக்கள் பொய்யான உடலுறவு சுகத்திற்கு அடிமையாகின்றனர்.
பிரஹ்லாத் மகாராஜ் therefore advises one not to be misled by this civilization of sense gratification and especially not by sex life.
ஆகவே இந்த புலன் நுகர்வு நாகரிகத்தினால் வழிதவறி செல்லலாகாது என்று பிரஹ்லாத் மகாராஜன் எச்சரிக்கிறார்.
Rather, one should be sober, avoid sense gratification, and be Krishna conscious.
மாறாக ஒருவன் நிதானமான புத்தியுடன் புலன்நுகர்வை விலக்கி கிருஷ்ண உணர்வு உடையவன் ஆக வேண்டும்.
So this is the education that should be given to children.
இந்த கல்வியை நம்ம குழந்தைகளுக்கு போதிக்கணும்.
Very heavy subjects.
இது ரொம்ப மிக கனமான ஒரு கருத்தை கொண்டது, ஆழமான கருத்தை கொண்டது.
Education in reality.
இதுதான் உண்மையான கல்வி.
People think reality means I got to work and get money and maintain my family.
மக்கள் நினைக்கிறாங்க உண்மையான வாழ்க்கை அப்படின்னா நான் வந்து வேலைக்கு போகணும், நான் வந்து உழைத்து பணம் சம்பாதிக்கணும்.
Well, that is reality on one level.
அது ஒரு வகையில உண்மைதான்.
But ultimate reality is to understand that neither you are working nor you have to maintain your family, nor do you even have this family. It's not your family. You don't have anything except the opportunity to choose to serve Krishna or not serve Krishna.
உண்மையில புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீ வந்து உழைக்கல, இது வந்து உன்னுடைய குடும்பம், இது உன்னுடையதுன்றது எல்லாம் கருத்துல இல்லாம நம்ம வந்து இந்த வாழ்க்கைய கிருஷ்ணர்களோட சேவையில ஈடுபடுத்துறோமா இல்ல ஈடுபடுத்தலையா, அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
So we wish to impart this education.
சோ நம்ம வந்து இந்த உண்மையான கல்வியை போதிக்கிறதுக்கு விருப்பப்படுறோம்.
Instead of fairy stories. People grow, actually in previously in India they didn't hear all these fairy stories. That's imported from the West.
முன்னாடி இந்தியால கூட இந்த மாதிரியான இந்த குழந்தைகளுக்கான கட்டுக்கதைகள் எல்லாம் கிடையாது. இது வந்து மேற்கு நாடுகள்ல இருந்து இது வந்து இங்க வந்து உற்பத்தி செய்யப்பட்டது.
People live their whole life in fairy story consciousness.
வாழ்க்கையும் இதே மாதிரி கட்டுக்கதை அடிப்படையில் கூட அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க.
They graduate from Goldilocks to Batman and they don't get any further than that in their whole life.
அவங்க வந்து இந்த மாதிரி கட்டுக்கதையில இருக்கக்கூடிய கதாநாயகர்களை மையமாக கொண்டு அவங்க வாழ்க்கையை வந்து அதே அடிப்படை கொண்டு அவங்க எதிர்காலத்தை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க.
Just like these movies, people they love to go to the movies. In the West also, Batman, I think it was last year, was it Batman was the big one in the West, or 2 years ago? Batman, Spider-Man, Star Wars, just all fairy stories, make-believe, just nonsense, nothing to do with reality at any level.
இதெல்லாமே வந்து முழுக்க முழுக்க இந்த பேட்மேன் சூப்பர்மேன் இது போன்ற பல கதாநாயகர்களாக கொண்ட எல்லாமே வந்து கட்டுக்கதைகள் தான். உண்மையில இது மாதிரி யாருமே கிடையாது. எல்லாமே இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கதைகள் ஏற்பட்டிருக்காங்க.
Telling fairy stories that just gets people in the consciousness where they can live in the consciousness of some fantasy all their life. They just go from one fantasy to another. Oh, sports. The fantasy that, you know, our team is winning. And it's just not, no relationship to the reality that we all have to die and we have to take the results of our activities.
அதே மாதிரி இந்த விளையாட்டு பல விதமான விளையாட்டுகள் மூலமாகவும் இது வந்து நம்மளுடைய நம்ம குழு விளையாட்டு வந்து ஜெயிக்க போறோம், நம்ம தான் நம்மளோட விளையாட்டு அப்படின்னு சொல்லி கருத்தை மையமா கொண்டிருந்தது எல்லாமே வந்து உண்மையோட தொடர்புடையதா இல்லவே இல்லை. நம்ம எல்லாரும் இறந்து போறோம் அப்படின்ற உண்மையை தெரிவிக்கக்கூடிய விஷயமா தெரியவே இல்லை எதுவுமே.
So definitely the only proper education is to educate people in Bhagavata Dharma.
கண்டிப்பா உண்மையிலே மக்கள் எல்லாரையும் நம்ம எந்த கல்வியை அவங்களுக்கு போதிக்கணும் அப்படின்னா அந்த பாகவத தர்மத்தை பத்தி நம்ம போதிக்கணும். அதுதான் உண்மையை கொடுக்கக்கூடிய
மீன்ஸ் டு டீச் தெம் ஸ்ரீமத் பாகவதம். As taught and lived by the Bhagavatas, the great devotees.
எப்படி பாகவதர்கள் இது வந்து சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க வாழ்க்ககே உதாரணமா கொண்ட விஷயங்களை நம்ம சொல்லி தரோம்.
Prahlad Maharaj is described in Bhagavatam as Mahabhagavato Mahan. He's great even among great devotees.
பாகவதத்துல வந்து பிரஹ்லாத் மகாராஜ பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா சிறந்த பக்தர்கள் இருக்கக்கூடிய சிறந்த பக்தர் அவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு.
So we should take his teachings very seriously.
நம்ம அவருடைய உபதேசங்களை தீவிரமா எடுத்துக்கணும்.
And even if we are so unfortunate that we went through a regular education and we didn't have this education in childhood, then we should take it up at whatever point we can.
நம்ம அப்படி நம்மளுக்கு வந்து துரதிருஷ்டசாலிகளா இருந்தாலும் கூட சில நிறைய பேருக்கு வந்து சிறு வயதிலேயே வந்து இந்த கல்வி கிடைக்கல கூட இப்ப எந்த நிலைமையில எப்படி இருக்குமோ உடனடியா நம்ம வந்து இந்த பாகவத கல்வியை நம்ம கத்துக்க ஆரம்பிக்கணும்.
This is not blind faith.
இது வந்து கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை கிடையாது.
This is not like sending children to a madrasa where they get indoctrinated in some system of blind faith.
ஒரு இஸ்லாமியருடைய மடங்களுக்கு போயிட்டு அவங்க வந்து அங்க கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் மாதிரி கண்மூடித்தனமா கத்துக்கக்கூடிய ஒரு சடங்குகள் கிடையாது.
This is knowledge that you can perceive this.
இது வந்து இந்த ஞானத்தை நம்ம கண் கூட பார்க்கலாம்.
The point that sexual happiness, which is the fulcrum of all of human society, the whole society is centered on that. But it doesn't make people happy. It's a factual observation of the world that, but unless you're told it, people can't understand it.
இந்த காமமே மய்யமா கொண்டு இன்னைக்கு சமுதாயம் வந்து நடந்துருக்கு. இதனால பாக்குறோம் நம்ம சமுதாயத்துல யாரும் வந்து இன்பமா இருக்கிறது இல்லைன்றதை பாக்குறோம். இது வந்து எளிமையாக நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மை. இதை பத்தி நம்ம சொன்னாலே வழியே யாரும் இதை பத்தி புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க.
And even these so-called religions, they're all based on the hope for sexual happiness.
பேரவே இருக்கக்கூடிய மதம் சார்ந்த சமுதாயங்கள் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து காமத்தை அடிப்படையாக கொண்டு அவங்க செயல்களை செஞ்சிட்டு
இருக்காங்க. That's why people can be convinced to become suicide bombers because they think that well, by doing I'll get so much punya. Allah will be so pleased if I kill others and myself by doing this that I'll immediately go to heaven where I can enjoy all beautiful young women.
என்ன பண்றாங்க சில பேர் வந்து அவங்களுடைய மதத்துக்கோசரம் தற்கொலை பண்றதுக்கு வெடிகுண்டு எல்லாம் போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு போதனை என்ன இருக்கு அப்படின்னா இந்த தற்கொலை பண்ணா கூட இது வந்து ஒரு புண்ணியமான காரியம், இதனுடைய விளைவாக நான் வந்து சொர்க்கத்துக்கு போவேன், சொர்க்கத்துக்கு போயிட்டு நான் வந்து பல கண்ணிகளை வந்து நான் வந்து அனுபவிப்பேங்க.
It's a very, very different conception to Aslishava Padaritam Pinashtumam, pure love of Krishna. And this we can understand from Shastra that this, they're not going to any heaven, it's completely tamasic.
நம்ம சாஸ்திரத்திலிருந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போக போறது இல்ல, அவங்க தாமசிக்க இடத்துக்கு தான் அவங்க போக போறாங்க.
From tamasic activities, you have to suffer extremely severe reactions. Or they have this idea in some Christian sects that you go to heaven and there you live with your children, your grandchildren, your parents, your grandparents, and so on. It's all based on expansion by sex, that's all.
இறந்த பிறகு நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போவோம், சொர்க்கத்துக்கு போயிட்டு நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பேரன்கள் மற்ற நம்மளுடைய உறவினர்கள் எல்லாரோட நம்ம வந்து இன்பமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது எல்லாமே வந்து காமத்தை அடிப்படையாக கொண்ட கருத்துக்களை தான் இருக்கு.
So expect everyone to protest against this system of education.
அதனால நான் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த நவீன கல்வி முறையை எதிர்த்து நம்ம வந்து போராடணும்.
It's not good for developing the economy.
இது நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து நிலைநிறுத்தாது.
It will not make people well-adjusted citizens of this world. It will make people without any material ambition. And will send them back to Godhead. But the materialistic people, they don't want to go back to Godhead.
ஆனா இந்த பௌதிகவாதிகளுக்கு வந்து பகவானுடைய வாசஸ்தலத்துக்கு போகணும்ன்ற விருப்பமே கிடையாது.
As Prahlad says, Matiena Krishne Paratasvatova, they've determined, Grihavratanam, they're determined, we shall not become Krishna conscious under any circumstances.
Prahlad Maharaj நீங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து உறுதியா இருக்காங்க, எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி நான் கிருஷ்ண பக்தன் ஆக மாட்டேன்.
Hiranyakashipu, he could have listened to Prahlad.
Hiranyakashipu Prahlad சொல்றதை கேட்டிருக்கலாம்.
Could have said, well, actually, you're right, Prahlad. I did so many austerities for so many years to get the power which I got to conquer the world, and I'm still not happy. And you look much more happy than me, so I should try to be like you.
ஆனா நீ வந்து என்னோட ரொம்ப சந்தோஷமா இருக்க, நான் உன்ன மாதிரி நானும் உன்ன மாதிரி தான் உன தான் பின்பற்றணும்.
Didn't happen.
ஆனா அது நடக்கல.
He is a fool. Hiranyakashipu is a fool.
Hiranyakashipu ஒரு மூடன்.
You couldn't tell him that.
அது நம்ம சொல்லலாம் மூடன்.
Yes, he wouldn't be prepared to hear that.
ஆனா நம்ம சொன்னாலும் அது வந்து கேட்கிறதுக்கு தயாரா இல்ல.
And he's such a fool that there's really nothing you could do to bring him to his senses.
அவன் வந்து ஒரு சரியான முட்டாளவன், என்னதான் அவன் போதிச்சாலும் அவன் வந்து உண்மையான உணர்வுக்கு வந்து அவன் வந்து நிலை அவன் உயர்த்திக்குவாங்க.
So Prahlad just tolerated.
அதனால பிரஹ்லாதன் வந்து சகிச்சின்றார்.
He told him the fact, but he couldn't change Hiranyakashipu.
உண்மை என்னன்றத பிரஹ்லாதர் அவருக்கு போதிச்சார், ஆனா அவர் அவரிடையே எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியல.
Prahlad was able to influence many of the young children in the school.
பிரஹ்லாதரால அவருக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்த பல மாணவர்கள் மேல பல நல்ல தாக்கத்தை ஏற்படுத்த முடிஞ்சது அவரால்.
ஹரே கிருஷ்ணா. எனி க்வெஸ்சன் அபவுட் திஸ்?
Fairy tales.
Pass over the mic.
I'd like to ask regarding the fairy tales. There was a case recently in one temple in Europe where devotees were invited to some fairy tale mela. Some karmis organized some reading of fairy tales.
Karmis organized readings of fairy tales.
Publicly.
Public reading of fairy tales.
And devotees came, they sang Mahamantra for 10-15 minutes and they
devotees read. Came and they sung the Mahamantra for 10 or 15 minutes. It's always beneficial.
And they read a story from Aghasura, I mean from Krishna book.
And they read a story from Krishna book about Aghasura.
One more, I don't remember. So my question is that
this is problem? Very offensive actually to present Krishna Leela as fairy stories. I would have gone there and spoken like this and said, your whole life is a fairy story. and say that, and actually, many people might take this, that you say that what you're calling fairy stories, that why do we call, when I was a kid, before I joined the movement, it struck me that there are so many descriptions of dragons in cultures all over the world. Probably there were dragons at some time. Maybe there are some even now. So just by going in the library, which is supposed the public library, which is, you have that? You must have had it in Yugoslavia also. The books which are supposed to make you a good idiot of the or a good member of society started thinking like that. There's dragons are described, fairies and gnomes and elves. And of course, I wasn't the only one thinking like that. There's in the hippie era and going on still today, there are people who believe in fairies and all this kind of thing. Leprechauns in Ireland, and trolls and all kinds of things. The invisible, what's it? Not the invisible man, the abominable snowman and all this kind of. So it made me think, well, there probably are these things, and these are people are teaching us, are deliberately teaching us the wrong thing.
கிருஷ்ணர் இப்போ லீலையிலேருந்து அகாசுரன் அதை பற்றி அகாசுரன் கதை பற்றி அதை பிரகடனம் பண்ணாங்க. இதை இது இப்போ கேள்வி கேட்குற இந்த மாதிரியான ஒரு குழுக்கள் மத்தியில் போய் நம்ம வந்து இந்த மாதிரி கிருஷ்ண நிலையை ஒரு ஒரு கதையாட்டம் போயிட்டு அவங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்டது மகாராஜனுக்கு விளக்கினர். இவங்க வந்து நான் அங்கே போய் தானே என்ன பண்ணியிருப்பேன்னா நான் வந்து இந்த பாகவதோட விஷயத்த அங்கே நான் விளக்கியிருப்பேன். இந்த
பாகவதம் ஃபேரிஸ் இன் இந்தியன் கல்ச்சர் பட் யூ ஹேவ் வெல் யூ ஹேவ் திங்ஸ் லைக் வேதால்ஸ் அண்ட் லைக் தட் Betal, Bhoot, and all this kind of thing. They're ghosts.
So, idu vandu
what to speak of Kimpurushas, Kinnaras, Gandharvas, Apsaras. In Indian culture, you have all these Rakshasas, Yakshas, Charanas, Siddhas, all different kinds of demigods and semi-demigods. Gandharvas.
இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் வந்து நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்துக்கு கிடையாது. படிந்த வேதாளம் போன்ற அந்த கதைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயம்னா இது மாதிரி முதல்ல கிருஷ்ணர் கதை வந்து இது மாதிரியான ஒரு கட்டுக்கதை இருக்கக்கூடிய ஒரு குழுவில் வந்து பேசுறது மற்றும் இதுவும் ஒரு ஒரு கதையாட்டம் சொல்றதுன்றது மிக ஒரு பெரிய அபராதம். இது ஒரு தவறான ஒரு கருத்து. ஸோ அதனால நான் போயிருந்தேன்னா அந்த இடத்துல வந்து இந்த பாகவதத்தினுடைய உண்மையான விஷயங்கள் இன்னைக்கு பேசின விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான கட்டுக்கதையை பற்றி நீங்க பேசுனீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை முழுக்க கட்டுக்கதையா தான் போகும் அப்படின்றத பத்தி நான் வந்து போதிச்சிருப்பேன். நடந்திருக்கும் அது மேலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பல கட்டுக்கதைகள் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து இதுதான் வந்து போதிக்கப்படுறது. இது வந்து எல்லாரும் வந்து இதுதான் உண்மை இதெல்லாம் உண்மை இருக்கு அப்படின்னு நினைக்க நினைச்சுக்கிறாங்க. இது தவறான கருத்து. இது
ஒன் ஆஃப் தி செவரல் ஏரியாஸ் ஆஃப் our Sada Puta Prabhu's interests. He was, you know, he was deeply learned, well, in various fields of science and in ufology. He was a world authority on ufology. One of the things he was into was world folklore also, but he brought out these points in several articles that probably, or there's a good, he'd put it in scientifically acceptable language, that probably you could build a good case that there's actually one world culture, was one point he wanted to make from that, and that the things they're describing is not just imagination.
சதாபுத பிரபுன்னு ஒரு பெரிய நம்மளுடைய பெரிய பக்தர் இருந்தார். அவர் வந்து இந்த விஞ்ஞான துறையில வந்து அவர் வந்து பல ஆராய்ச்சிகள் பண்ணி அவர் வந்து உயர்ந்த நிலையில இருந்தார். அவர் வந்து இந்த மாதிரியான இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் உயர்ந்த கலாச்சாரம் வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்தது அப்படின்றத வந்து இந்த பாகவதத்தில் இருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள் மூலமாக அது வந்து அவர் வந்து சமுதாயத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிலைநாட்டினார் பிரச்சாரத்தின் மூலமாக.
ஸோ டிபெண்டிங் ஆன் தி யூ ஹேவ் டு சீ த மூட் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ஆம்பியன்ஸ் தட் தி organizers wanted to present, but if it was somewhat open-minded, I would take it as a great opportunity to present that this is reality. You're living in a fairy story. We're presenting reality. Krishna Leela is reality. The whole of material existence is a fairy story. They lived happily ever after. It's all a fairy story.
இந்த நிகழ்ச்சிய ஏற்பாடு செஞ்சவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து திறந்த மனப்பான்மையோடு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். கொஞ்சம் திறந்த மனப்பான்மையோட இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன், இந்த பௌதிக வாழ்க்கை மற்றும் இந்த பௌதிக உலகமே வந்து ஒரு கட்டுக்கதையை போன்றதுதான். கிருஷ்ணன்ற உண்மை, கிருஷ்ணனோட உபதேசங்கள்ன்றது உண்மை, அந்த விஷயங்களை வந்து போதிச்சிருப்பேன்.
Where was that? In Sankara. To present Krishna consciousness as a fairy story is a blasphemous. It's an insult to Krishna and to all the and to Shastra and to all the acharyas. That's been going on. You've seen that book that said Ramayana, like a Walt Disney movie. That was way back in the 1980s. Early 1990s, Sadaputta protested against that also.
So in Krishna's kadaigal vandu adhu vandu or kattukadai maadhiri abindra maadhiri nama makkalide vandu prachara pandrathu adhu miga periya apradham adhu romba thavarana oru vishayam.
Generally we think that for children we should have just leela and some dance, some drama and this and that without the philosophy, but that's not the way Prahlad said to do it. Otherwise they take it to be just some childish story, not meant for real adults. It's only these are just stories for children, that's all.
பொதுவாக எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த லீலைகள் மற்றும் நாடகம் மற்றும் நடனம் அதை பத்தி தான் நம்ம வந்து பிரச்சாரம் பண்ண நினைக்கிறாங்க, தத்துவம் எல்லாம் சொல்ல தேவையில்லை நினைக்கிறாங்க. ஆனா வந்து பிரகலாத நம்ம பார்க்கலாம் இங்க பிரகலாதர் வந்து அது மாதிரி பிரச்சாரம் பண்ணல, பிரகலாதர் வந்து தத்துவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணார். அப்படி இல்லாம என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு நாடகம் மாதிரி தான், சின்ன கதைகள் அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க.
When you stop presenting the philosophy, then everything is lost.
நம்ம வந்து உண்மையான தத்துவங்களை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பல தத்துவங்களை பிரச்சாரம் பண்ண நிறுத்திட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம்.
Because if we don't present the philosophy of Krishna consciousness, then people are open to the philosophy that they get at school, the philosophy of materialism, and they take that to be the actual meaning of life, and stories about Krishna, they're just stories like Goldilocks.
நாம இந்த உண்மையான தத்துவங்களை பிரச்சாரம் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து பள்ளிக்கூடங்கள் மூலம் மற்றும் பல விஷயம் பல இடத்துல இருந்து அவங்க வந்து இந்த கட்டுக்கதை போன்ற விஷயங்களை உண்மையா எடுத்துப்பாங்க, அதன் மூலமா எல்லாத்தையுமே இழந்துருவாங்க.
They're nice stories to help make the children good. Didactic stories, moral stories, to make the children good and nice and not shoot their teachers in the classroom.
பல நல்ல கதைகள் இருக்கு, இந்த கதைகள் மூலமா வந்து அவங்க வந்து ஆசிரியர்கள் சொல்ற மாதிரி நடந்துக்கிற மாதிரி அவங்க வந்து நல்ல மாணவர்களும் ஆவாங்க, அந்த மாதிரியான நல்ல கருத்துள்ள கதைகள் இங்க இருக்குன்ற மாதிரி தான் அவங்க அதை மையமா கொண்டு
நடப்பாங்க. That's what you're getting in the modern schools, more and more.
இன்னைக்கு நவீன பள்ளிக்கூடங்களில் இதுதான் நடந்துருக்கு.
I have a cousin in Ireland who wrote somehow they got my email address, and he wrote it's a teacher, and it's like, and it's such a difficult job. The kids are just so disturbed. They have no idea of any discipline. You're not allowed to discipline them, and they're just like, they're all completely wild, and it's to educate them is the most, it's like educating them is just like, if you can keep them in order, that's like a great achievement.
என்னோட உறவினர்கிட்ட இருந்த அவர் வந்து எப்படியோ என்னுடைய என் கூட தொடர்பு கொண்டு எனக்கு ஒரு கடிதத்தில் எழுதியிருந்தார், இந்த மாதிரி இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் மிகவும் தொந்தரவு அடைஞ்சிருக்காங்க, அவங்களை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துறது ரொம்ப கடினமா இருக்கு, ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு அனுமதியும் கிடையாது, அவங்களை வந்து ஒரு சரியான முறையில் அவங்களுக்கு வந்து போதிக்கிறது மிக கடினமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தார்.
One thing that's not directly spoken in Western culture, but which children learn from the beginning of life, is not to respect anyone.
ஒரு விஷயம் வேதிர நாடுகள்ல பார்க்கலாம், ஆரம்ப காலகட்டத்திலே அவங்க வந்து புரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாருமே நம்ம மதிக்கணும் அப்படின்ற எண்ணம் நம்ம வளர்றது கிடையாது.
You should not respect anyone. It's below your dignity to respect anyone.
அவங்க வந்து நினைக்கிறாங்க யார் நம்ம யாருக்கும் மதிப்பு கொடுக்க கூடாது, நம்ம யாரையா மதிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய மரியாதை குறைஞ்சிடும் நினைக்கிறாங்க.
And you should show how your own dignity by insulting everyone, including your parents, teachers, and so on.
அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளுடைய சொந்த நிலையை வந்து எப்படி நம்ம நிலைநாட்டுறது அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய ஆசிரியர்கள், அவங்க எல்லாரையும் வந்து நம்ம வந்து அவங்க எல்லாரையும் அவமதிக்கணும்.
And that's why America has to import all their, for running all their software businesses and everything, people from India and other countries, because their own kids, they don't get any proper education. How can you educate them if they're just a bunch of wild animals?
அதனாலதான் அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இந்த சாஃப்ட்வேர் போல பல விஷயங்களை வந்து உற்பத்தி செய்யறாங்க. அதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேருந்து பல மாணவர்கள் போயிட்டு அதை தயாரிக்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க மாணவர்கள் வந்து மிருகம் போல தான் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான கல்வி அவங்க வந்து கத்துக்கிறது கிடையாது.
And if anyone, if in the West people have respect, just like there's some respect, just like someone's your boss in the company, you have to show, you don't actually respect them, but you have to show respect, otherwise you lose your job.
அதெல்லாம் என்ன அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யும் போது வேலை செய்யற இடத்துல வந்து அவங்க வந்து மரியாதை கொடுக்கணும். அப்படி சரியா மரியாதை செலுத்தல அப்படின்னா அவங்க வேலை போயிடும்.
And they respect it, like if someone's a great footballer, then he's highly respected. Or some famous film star means big prostitute. Then yeah. Very respected.
யாரோ ஒருத்தர் பெரிய ஃபுட்பால் வீராங்கனரா இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து நல்ல மரியாதை இருக்கும். அதே மாதிரி ஒரு பெரிய சினிமா நடிகரா இருந்தார் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து நல்ல மரியாதை உண்டு சமுதாயத்தில்.
So, as Srila Prabhupada wrote in this purport that we read today, and he many times stated, modern civilization was one of cats and dogs. We should not be enamored by that. As Srila Prabhupada wrote in one place, our movement is a protest against this modern civilization.
Srila Prabhupada ஒரு இடத்துல வந்து எழுதியிருக்கார், இந்த நம்மளுடைய இயக்கம் வந்து இந்த நவீன சமுதாயத்தை எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
Hare Krishna. Anything else? Yeah.
Just because you're already talking in this direction, by looking to the past and the Gurukul system so to say, by observing, I find that children are taught knowledge and philosophy and scroll and things, but seems to be a little bit lack of teaching that you have proper character.
You're saying in the past in ISKCON Gurukuls, education was there but not character education, which actually Srila Prabhupada stressed as being most important.
So maybe you can just a little bit more elaborate on the importance of building character of people.
Yeah, building character.
Knowledge
and character. Actually the two go together. If there's actual knowledge, good character must be there. And without good character, without the teachers themselves having good character, they won't be able to impart this knowledge to others. Because good character means self-control. So, but in modern education, neither the teachers are self-controlled, and then naturally the children are not either. I remember seeing some of the teachers at school, some pretty young girl joined as one of the teaching staff, and immediately the young men teachers were all round to her. And then one of the teachers, anyway, I don't have to say what he used to do to some of the young girls in the school. I mean, they're just animals, that's all. The teachers themselves were just not self-controlled at all. We were like the children in the school were just like laughing at the teachers, how they're like dogs behind the pretty young teacher. Who's going to get her?
சரியான கல்வியை ஒருத்தர் வந்து கற்றுருக்கான் அப்படின்னா குணமும் உண்டு அதுல. ஏன்னா வந்து குணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்த வந்து தன்னால ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கிறான், அதனால அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் ஆகப்பட்டவர் வந்து புலன் கட்டுப்பாட்டில் வந்து சிறந்தவராக இருக்கார். அந்த ஆசிரியர் புலன்கட்டு சிறந்தவராக இருக்கார். அவர் கொடுக்கக்கூடிய போதனைகளும் அது அடிப்படையை கொண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த புலன் கட்டுப்பாடு அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு அவர் படித்த பள்ளிக்கூடங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து யாராவது ஒரு இளம் வயதில் வந்து ஒரு பெண் ஆசிரியர் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்கள் வந்து அந்த பெண் ஆசிரியர் மேல கவர்ச்சி கொள்றாங்க, அவங்களை சுத்தி எல்லாரும் போறாங்க. இது ஒரு இப்படிதான் இருக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்.
ஹரே கிருஷ்ணன். We'll finish there. All glories to His divine grace, Srila Prabhupada. Hare Krishna.